நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வாண்மியரோடும் நற்றாள் காசிநந்தி தேவர் நற்றாள் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்ப போயூர் போராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்திரி சொருப சமாதி அடைந்த நேருலகம் முயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமஹ. இன்றைய சத்சங்கம் சனிக்கிழமை கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. 4-5 கேள்விகள் சென்ற வாரத்திலிருந்து வந்திருக்கின்றது. அவற்றை எடுத்து பாபாஜியுடன் சேர்ந்து அதற்கு விடை காண்போம். முதலாவது கேள்வி அன்பை மையமாக வைத்து ஒரு சாதகரிடம் இருந்து வந்திருக்கின்றது. அவர் சத்சங்கங்களை உள்வாங்குகின்றார் என்பது அந்த கேள்விகளிலிருந்து தெரிகின்றது, அல்லது தன்னை உள்நோக்கி பார்த்து கொண்டு போகின்றார் என்பதும் விளங்குகின்றது அந்த கேள்விகளிலிருந்து. அதை சிறிது சிந்திப்போம். அது அவருடைய கேள்வி என்னவென்றால், இறைவன் நம்மிடமெல்லாம் அன்பு வைத்திருக்கின்றார், பாபாஜி அன்பு வைத்திருக்கின்றார், சத்குரு, இவை எல்லாவற்றையும் நாங்கள் சிறிது சிறிதாக உணர்கின்றோம். இருப்பினும் அதேபோல் என்னால் இறைவனிடம் முழுமையாக அன்பு வைக்க முடியவில்லை. சில நேரங்களில் வைக்கின்றேன், சில நேரங்களில் உலகியலுக்குள் வந்துவிட்டால் அந்த அன்பு தெரிவதில்லை. ஆகவே அதற்குரிய அதில் என்ன மாதிரி மேம்பட்டு வரலாம் என்பது அந்த சாதகருடைய கேள்வி. முதலாவதாக, இறைவன் பேரன்புடையவன் என்பது இறைவனின் குணங்களில் ஒன்று. நிச்சயமாக அந்த நிலையை நோக்கித்தான் சாதகர்கள் எல்லோரும் எங்களுடைய பயிற்சியில் போய்கொண்டிருக்கின்றோம் என்பதில் ஒருவித ஐயமும் இல்லை. ஆனால் அவன் பாரபட்சம் இல்லாமல் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்டக்கூடியவன். ஆகவே அந்த நிலையை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மை. ஆனால் ஏன் நாங்கள் அவனாகவே வந்துவிட முடியாது, அது முடியாத காரியமாக இருக்கின்றது, முழுமையாக வர முடியாமல் காரணமாக இருக்கின்றது என்பது இந்த அன்பருடைய கேள்வி. நிச்சயமாக ஏதோ ஒரு பிறப்பில், இந்த பிறப்பிலோ ஏதோ ஒரு பிறப்பில் நீங்கள் இறை அடியை திருவடியை அடையும் போது அந்த நிலைக்கு நிச்சயமாக நீங்கள் செல்வீர்கள். இருப்பினும் நீங்கள் கேட்டபடி அந்த முறையை அந்த அன்பில் எப்படி அடையலாம் என்று பார்த்தால், நாங்கள் முதல் பார்த்தது தான், ஒன்றும் புதிதான விடயம் அல்ல. எங்களுடைய அன்பை நாங்கள் அருளாக்க வேண்டும். இது எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பு அருளாக வேண்டும். அருளானால்தான் அது முழுமையாக எல்லா உயிர்களிடமும் பரவும். அதைத்தான் இறைவன் செய்கின்றார். அருள் நிலையிலிருந்து எல்லா உயிர்களையும் உயிர்களுக்கும் அன்பு காட்டுகின்றார். ஆகவே இந்த அன்பரின் கேள்விக்கு, அவருடைய அன்பு உலக அன்பாக இருந்தால் மாத்திரம் போதாது, அது உலகியலில் மாத்திரம் இருந்தால் போதாது, குடும்பத்தில் மாத்திரம் இருந்தால் போதாது, எல்லா உயிர்களிடமும் அது பரவ வேண்டும். அதற்காகத்தான் பாபாஜி கிரியா யோகத்தில் சொல்லியிருக்கின்றார், அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழி நிற்க வேண்டும் என்று. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அந்த நிலையை அவர் அடைய முடியும், ஆனால் அதற்கு காலம் எடுக்கும். நிச்சயமாக ஒரு பிறப்பா, ரெண்டு பிறப்பா உங்களுடைய பயிற்சியை சாதனைகளை பொறுத்தது. ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்நாளில் செய்து கொண்டு வரும்போது தான் நீங்கள் அந்த நிலையை எட்டி பிடிக்கலாம் என்பது அந்த அன்பருக்குரிய ஒரு பதில். அது மாத்திரமல்ல, இறைவன் இவற்றை செய்கின்றான் தன்னுடைய பேரன்பு நிலையில் இருந்து கொண்டு. ஆகவே அதை நாங்கள் எங்களுடைய உலகியல் நிலையில் கொண்டு வந்து பார்க்க முடியாது. அந்த நிலையை நாங்கள் அடைய வேண்டும் என்ற வைராக்கியத்தை தான் நீங்கள் பூண வேண்டும் அன்பரே என்பது அந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். அடுத்த கேள்வி அதே அன்பர்தான் முன்வைக்கின்றார். இறைவன் நம்முள் இருப்பதை முழுமையாக உணர முடியவில்லையே. நேரத்திற்கு நேரம் தானே உணர்கின்றேன். அதை முழுமையாக உணரும் காலம் எப்போ வருமோ? இவருடைய கேள்விகள் எல்லாம் காலத்தை வைத்துத்தான் வருகின்றது. மறந்து விடாதீர்கள், இடம் என்பது தூலமானது, காலம் என்பது சூட்சுமமானது. ஆகவே அது எப்போது வரும் என்பது உங்களுடைய பயிற்சி நிலைகளை பொறுத்ததே தவிர திட்டவட்டமாக சொல்ல முடியாது. ஆனால் சாதனையில் மேலே சென்று கொண்டிருக்கும் போது அவையெல்லாம் கூடப்பெறும் என்பதுதான் பாபாஜியின் சொற்றொடர்கள், குருமார்களின் உபதேசங்கள். ஆகவே அவருக்கு நான் சொல்லும் ஒரு ஒரு பதில் என்னவென்றால், அது சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியரால் கொடுக்கப்பட்ட ஒரு உபமானம். அதாவது அவர் கேட்பது, இறைவன் உள்ளிருப்பதை ஏன் முழுமையாக இன்னும் அறிய முடியவில்லை, பகுதி பகுதியாகத்தான் அறிகின்றேன் என்பது அவருடைய கேள்வி. அதற்கு பேராசிரியர் ஒரு நல்ல உபமானம் கொடுத்திருக்கின்றார் ஒரு தன்னுடைய வகுப்பில். அதாவது அலைகள் அடித்து கொண்டிருக்கும் போது கடலில் தரை தெரிவதில்லை. அலை ஓய்ந்து விட்ட பின் கடலின் தரை தெரியும். அதுபோலத்தான் இங்கு பேராசிரியர் எதை குறிப்பிடுகின்றார் என்றால், எங்களுடைய மனதை. மனம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த மன ஓட்டத்தை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும் எங்களுடைய சாதனை மூலம். அந்த ஓட்டத்தை நிற்பாட்டும் போதுதான் கடவுள் நம்முள் இருக்கின்றார் என்பதை முழுக்க 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 நீங்கள் உணரக்கூடிய பக்குவத்தை நாடி செல்வீர்கள். ஆகவே கடவுள் மனதை நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். அந்த ஒழுங்குபடுத்துவதற்குரிய ஒரு பயிற்சி தான் இந்த கிரியா யோகம். சத்குரு கிரியா பாபாஜியினால் எங்களுக்கு இந்த உடல் கிடைக்கப்பட்ட யோகம். ஆகவே அலைகள் ஓய்ந்தால்தான் கடலின் தரை தெரிவது போல் எங்களுடைய மனது ஓட்டம் நின்றால்தான், குறைந்தால்தான் நாங்கள் அந்த இறையை முழுமையாக அடைய முடியும் என்று சைவ சித்தாந்தத்தில் திட்டவட்டமாக சொல்லப்படுகின்றது. பேராசிரியரின் உபமானமும் அது கூட. ஆனால் அதை இன்னொரு இடத்தில் சிவபுராணத்தில் நான் பார்க்கின்றேன். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று மணிவாசகர் பாடுகின்றார். அந்த உணர்வில் தெரிகின்றது, அந்த வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்பது அந்த வேகம் மனதை குறிக்கின்றது என்று உணர்கின்றேன். மனதின் வேகத்தை நாங்கள் இறைவனை மணிவாசகர் கேட்கின்றார், அழுதழுது அந்த மன வேகத்தை நிற்பாட்டிவிடு, உன்னுடைய திருவடியை அடைய நான் முயல வேண்டும் என்று அந்த வரி மூலம் கேட்கின்றார். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க என்று. ஆகவே இந்த மன ஓட்டம்தான் இவற்றுக்கெல்லாம் காரணம். அது எங்களுக்கு அறிவில் தெரியாதது ஒன்று அல்ல. இருப்பினும் அதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், அதன் வழி நிற்க வேண்டும், சாதனையை பெருக்க வேண்டும். அப்படி பெருக்கிக் கொண்டு போகும்போது இறைவன் நம்முள் இருப்பதை நாங்கள் அறியலாம் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் அருளாளர்கள் சத்குரு கிரியா பாபாஜி எல்லோரும் பல இடங்களில் எடுத்துரைக்கின்றார்கள் என்பது இந்த அன்பருக்குரிய ஒரு பதில். அடுத்ததாக என்ன கேள்வி என்றால், இன்னொரு அன்பர் கேட்கின்றார், இது வேறொரு அன்பரிடமிருந்து வந்த கேள்வி, ஏன் எங்களுக்கு இந்த இறை நிலையை நாங்கள் எட்ட வேண்டும்? இந்த இறை நிலையை நாங்கள் எட்டாமலே எங்களுடைய வாழ்க்கையில் அல்லது எங்களுடைய சாதனையில் நாங்கள் முன்னேற முடியாதா? அதை மையமாய் வைத்துத்தானே எங்களுடைய பயிற்சி முழுக்க அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த இறைநிலை தேவை, தேவை பாபாஜியின் அருள் தேவை என்று சொல்கின்றீர்கள் சத்சங்கத்தில். அது சுலபமான விடயம் என்று நான் நினைக்கவில்லை, அது மிகவும் கடினமான விடயம். ஆனால் இந்த உலகியலில் இருந்து கொன்று அதை எட்டுவது மிகவும் சிக்கலானது என்று எனக்கு என்னுடைய பயிற்சியின் போது புரிகின்றது. இருப்பினும் வைராக்கியத்துடன் பயிற்சியில் முன்னேறுகின்றேன் என்று அவர் தன்னுடைய, அதை ஒரு கேள்வியாக போடாமல் தன்னுடைய தற்போதைய நிலையை எடுத்து காட்டுகின்றார். எனக்கு அவருக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், இந்த இறைநிலை, இந்த பதி இன்பம், இந்த ஞான ஒளி எங்களுக்கு நிச்சயமாக தேவை. அதுதான் இந்த வாழ்க்கை ஓட்டமே. ஏனென்றால் நாங்கள் இந்த ஒளி கிடைத்தால்தான் எங்களுடைய ஆணவ மலம் என்ற இருளை நாங்கள் நீக்கலாம். இறை ஒளி அல்லது ஞான ஒளி எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அதை நோக்கித்தான் ஓடுகின்றோம். அந்த ஒளி கிடைத்தால்தான் நாங்கள் ஆணவ மலத்திலிருந்து வெளியால் வரலாம். உலகியலில் எல்லா ஒளிகளும் இருக்கின்றது என்று பார்த்திருக்கின்றோம். சூரிய ஒளி இருக்கின்றது, சந்திர ஒளி இருக்கின்றது, வெளிச்சங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் இருளை அகற்றி பொருட்களை காட்டக்கூடியதே தவிர எங்களுடைய ஆணவ மல உள்ளிருளை அகற்றக்கூடியது அல்ல. ஆகவேதான் இந்த அன்பரின் கேள்விக்கு ஏன் எங்களுக்கு இறை அருள், இறை ஒளி தேவை என்று கேட்டிருக்கின்றார். அவர் இந்த சத்சங்கத்தை தொடர்ந்து கேட்டு வருபவர் என்றபடியால் அவர் அதை இந்த நோக்கில்தான் கேட்டிருப்பார் என்ற ஒரு ஊகத்துடன் இந்த பதிலை கொடுக்கின்றேன். ஆகவே இந்த ஞான ஒளி, இறை ஒளி என்பது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. அக இருளை அகற்றும் ஒளி. ஆகவே எங்களுக்கு இந்த இறை ஒளி, இறை இன்பம், பதி ஞானம் எல்லாம் ஒன்றுதான். இவை எங்களுக்கு, நாங்கள் எங்கள் வழியில் சென்று, சாதனையில் சென்று நாங்கள் அதை அவற்றை நாங்கள் பெற வேண்டும் என்பது எங்களுடைய சாதனையின் முக்கியத்துவம் என்பதை இந்த அருளால் இந்த அன்பருக்கு கூறுகின்றேன். இன்னொரு கேள்வியை அதே அன்பர்தான் வைத்திருக்கின்றார். நாங்கள் இந்த சாதனையில் வளர்ந்து கொண்டு போகும் போது நாங்களும் இறையை போல் நீங்கள் சைவ சித்தாந்த கருத்தில் கூறியபடி வியாபகம் ஆகலாமா என்று கேட்கின்றார். அந்த அன்பருக்குரிய பதில், நாங்கள் இறை நிலையை நோக்கித்தான் செல்லுகின்றோம். நாங்கள் வியாபகம் ஆகலாம், பேரன்பிருக்கிறவன் ஆகலாம், நாங்கள் எங்களுடைய இன்பத்தை, பேரின்பத்தை நல்கலாம், எடுக்கலாம், எல்லாம் முடியும். ஆனால் எந்த நிலையிலும், இறுதி நிலையில் கூட இறைவன் அறிவித்தால்தான் எங்களுக்கு அதை, அந்த முழுமையான நிலையை எடுக்கலாமே தவிர இறைவன் அறிவிப்பின்றி அந்த நிலைக்கு நாங்கள் செல்ல முடியாது. நீங்கள் வியாபகமாகலாம், வியாபகத்தில் கூட இறைவனுக்கு கீழ்த்தான் நீங்கள் வியாபகமாக இருக்கலாமே தவிர அவனுடைய நிலைக்கோ அல்லது அவனுக்கு மேலேயோ உங்களால் செல்ல முடியாது. இதை சைவ சித்தாந்த பேராசிரியர் முன்பு ஒரு இடத்தில் இதற்கு ஒரு உதாரணம் கொடுத்திருப்பது நினைவுக்கு வருகின்றது. அதாவது, ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு தாய் தந்தையர்தான் இந்த உலகமாக தெரியும், தன்னுடைய வீடு தான் இந்த உலகமாக தெரியும். ஆனால் நாங்கள் எங்களுடைய வயதில் நாங்களா அல்லது இந்த உலகமா பெரியதென்று கேட்டால், சைவ சித்தாந்த பேராசிரியர் கூறும் உதாரணம், உலகம்தான் பெரியதென்று எங்களுக்கு உலகியலில் தெரிகின்றது. ஆனால் அந்த குழந்தை இருக்கும் நிலையில் அந்த குழந்தைக்கு பெரியதாக தெரிவது தன்னுடைய தாய் தந்தையர் அல்லது தன்னுடைய வீடு மாத்திரம். ஆனால் அது வளர்ந்து கொண்டு வரும்போது, அதனுடைய அறிவு நிலை வளர்ந்து கொண்டு வரும்போது தான் அதுக்கு தெரிகின்றது, அதற்கு மேலாக உலகம் என்று ஒன்று சொல்லி இருக்கின்றது என்று அது உணர்கின்றது. இதே போல்தான் எங்களுடைய சாதகர்களுடைய நிலையும். நாங்கள் இந்த அறிவினால் இந்த சத்சங்கத்தில் கிடைக்கும் சைவ சித்தாந்த அறிவு, கிரியா யோக அறிவு, அருளாளர்களுடைய அறிவினால் நாங்கள் எங்களுடைய அறிவு நிலையில் வளர்ந்து கொண்டு போகின்றோம். இந்த அறிவு நிலை வளர 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 நாங்கள் அந்த மேல்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நேரத்தில் இந்த அண்ட சராசரங்கள்தான் பெரியதென்று தெரிய வரும். உலகமில்லை, அதற்கு மேலாகவும் ஏதோ ஒன்று இருக்கின்றது என்பது தெரிய வரும். ஆகவே நாங்கள் அந்த நிலைகளை அடைவதற்கு எங்களுடைய அறிவு ஒவ்வொரு உடலிலும் எவ்வளவு தூரம் நாங்கள் பெறுகின்றோம், எவ்வளவு தூரம் அதை உணர்கின்றோம் என்பதைத்தான் பொறுத்ததையே தவிர வேறு ஒன்றும் அல்ல. ஆகவேதான் இந்த குழந்தையின் உதாரணத்தை அந்த பேராசிரியர் அதற்கு விளக்கமாக கொடுக்கின்றார். இந்த அன்பருடைய கேள்விக்கு அந்த உதாரணத்தை கொணரக்கூடியதாக இருக்கின்றது என்று. அடுத்ததாக இன்னொரு கேள்வி வந்தது. என்னுடைய குடும்பத்தில் நான் குடும்பமாகவே இருந்து, இது வேறே ஒரு சாதகருடைய கேள்வி, இருந்து எங்களுடைய பயிற்சியை நாங்கள் செய்து வருகின்றோம், ஆனால் எங்களுக்குள்ளேயே இடைக்கிடை விவாதம் செய்வோம். என்னுடைய நாங்களும் ரெண்டு பிள்ளைகளும் அந்த விவாதத்தின் போது பிள்ளைகளிடமிருந்து தான் கூடுதலாக அந்த கேள்வி வருகின்றது, ஆனால் அது எங்கள் நாங்களிடமிருந்தும் மனதினில் வருகின்றது, அதை நாங்கள் ஒழிக்கக்கூடாது. ஏன் நாங்கள் இப்படியான பயிற்சிகளை இப்போவே செய்ய வேண்டும், இதை ஏன் நாங்கள் பின்னர் செய்யக்கூடாது, அதாவது பிந்திய வயதில் அல்லது இன்னொரு பிறப்பில் ஏன் நாங்கள் இதை இப்போவே செய்ய வேண்டும் என்பது இந்த அன்பருடைய கேள்வி, தங்களுடைய குடும்ப கேள்வியாக முன்வைக்கின்றார். அதற்கு பல இடங்களில் பலவிதமான பதில்களை பார்த்திருக்கின்றோம். ஒன்று, அது பிள்ளைகளிடமிருந்து வறுமையாக இருந்தால் அவர்களுடைய கல உற்பத்தி நன்றாக இருக்கக்கூடிய வயதில் அவர்கள் இந்த பயிற்சியை செய்யும் போது அவர்களுக்கு இதில் பெரும்பான்மையான வெற்றி இருக்கின்றது என்பதை ஒரு சத்சங்கத்தில் பார்த்திருக்கின்றோம். அதைவிட தேக ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இந்த சாதனா பயிற்சி மிகவும் முக்கியமானதென்று சிறுவர்கள் இளைஞர்களை பொறுத்தவரையில் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த அன்பர் முன்வைத்த கேள்வி அவர்களை மாத்திரமல்ல, தங்களுக்கு கூட வயது போய்விட்டாலும் அந்த எண்ணம் மனதில் வந்து போகின்றது என்பதை அவர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய நிலையில் வைத்து பார்க்கும்போது இந்த கேள்விக்குரிய பதிலை ஒரு வேறு வேறு நோக்கில் பார்க்கலாம் நாங்கள். அந்த நோக்கு என்னவென்றால், எங்களுக்கு எந்த காலத்திலும் இறை அருள் நிச்சயமாக தேவை. அது இறந்த காலமாக இருக்கலாம், நிகழ்காலமாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம், இந்த மூன்று காலத்திலும் எங்களுக்கு துணை தேவை. அதை நாங்கள் இந்த கிரியா யோகத்தில் எங்களுடைய சாதனையை, எங்களுடைய பயிற்சியை, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகும்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களிலிருந்து அறிகின்றோம். இந்த துணை இல்லாமல் நாங்கள் எங்கும் சென்றுவிட முடியாது என்பது தெரிகின்றது. ஏனென்றால் மரணம் என்பது நிச்சயம். மரணத்துக்கு பின் எங்களுடைய இந்த வாழ்வில், இந்த உடலில் நாங்கள் வாழும் வாழ்க்கையில் எங்களுடன் கூடியிருப்பவர்களோ, மனைவியோ, மக்கள்களோ, உறவினர்களோ, நண்பர்களோ ஒருவரும் எங்களுடன் வரப்போவதில்லை. ஆகவே எங்களுடைய எதிர்காலம் என்று சொல்லப்படும் அடுத்த உடலுக்கு யார் எங்களுடன் துணை நீக்கப் போகின்றார்கள் என்ற கேள்வியை நாங்கள் உள்நோக்கி சாதகர்கள் எல்லோரும் இப்போது சிந்திக்கத் தொடங்கிவிட்டோம். ஆகவே அந்த சிந்தனையின்படி எங்களுக்கு துணை தேவை. அந்த துணை யார் என்று இப்போது கேட்கும்போது எங்களுக்கு தெரிகின்றது, அது பரம்பொருள் அல்லது சத்குரு. எங்களுக்கும் பரம்பொருளுக்கும் இடையில் பரம்பொருளின் திருவடியை நாங்கள் அடைவதற்கு எங்களுடைய சத்குருவுடன் பயணிக்கின்றோம். ஆகவே ஒன்று மாத்திரம் எங்களுக்கு வெட்ட வழியாக தெரிகின்றது, எங்களுக்கு ஒரு துணை இல்லாமல் நாங்கள் எதிர்காலத்துக்கும் போக முடியாது, இறந்த காலத்தையும் முடிக்க முடியாது, நிகழ்காலத்தையும் முடிக்க முடியாது என்பது திட்டவட்டமாக தெரிகின்றது. இந்த முக்காலத்துக்கும் ஏற்ற துணையாக இருப்பதுதான் பரம்பொருள். அது மனைவியும் இல்லை, மக்களும் இல்லை, நண்பர்களும் இல்லை, வேறு ஒருவரும் அல்ல. பரம்பொருள் இருக்கின்றார், முழுமையாக அதற்கு கீழ் சத்குரு கிரியா பாபாஜி எங்களை தாங்குகின்றார். ஆகவே இறந்த காலத்திற்கு இப்ப என்ன அவர்களால் உதவி என்று நீங்கள் மனதில் சில நேரம் உங்களுக்கு கேள்வி எழுந்தாலும், அந்த பிறந்த காலத்தில் இருந்துதான் நாங்கள் இந்த வினைகளை கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த வினைகளை நாங்கள் முடிப்பதற்கு, இறையால் தர பரம்பொருளால் தரப்பட்ட வினைகளை முடிப்பதற்கு அந்த பரம்பொருளின் துணை எங்களுக்கு நிச்சயமாக தேவை. இறந்த காலம் முடிந்து விட்டது தானே, நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்க்கலாம் என்று சொல்ல முடியாது. ஆகவே அந்த வினையை நாங்கள் இந்த பிறப்பில் இந்த நிகழ்காலத்தில் அனுபவித்தாலும் அது கணக்கு போட்டு செயல்படுத்துவது இறைவன். ஆகவே ஏன் இறந்த காலத்தில் அந்த இறைவனின் உதவி தேவை என்று சிறிது கூடுதலாக உள்ளே போய் சிந்தித்து பார்த்தால், நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், இந்த பிறப்பிலேயே எங்களுக்கு எங்களுடைய இறுதி நிலை ஆன்ம ஈடேற்றத்தை அடைகின்றோம் என்று வைப்போம். உதாரணத்திற்கு அப்படி அடையும் போது எங்களுடைய வைப்பு கணக்கில் இன்னும் வினைகள் இருக்கின்றது. ஆகவே அந்த நிலைக்கு எங்களுடைய பயிற்சியை உயர்த்தி நாங்கள் அந்த நிலையை அடையும் போது இருக்கும் வினையை யார் அனுபவிப்பது? அந்த இடத்தில் அந்த வினையை பொசுக்குவதற்குரிய ஒரே ஒரு அந்த பொசுக்கும் நிலையை செய்யக்கூடிய ஒரே ஒரு வசதி எங்களுக்கு இருப்பது, பரம்பொருளால் மாத்திரம்தான் அதை அளிக்க முடியும். ஏனென்றால் எங்களுடைய சாதனை பயிற்சியால் நாங்கள் அந்த திருவடி நிலையை எட்ட பிடிக்கப் போகின்றோம். பாபாஜியின் கிரியா யோகத்தில் இருக்கும்போது என்றால் பழைய வினைகளை பரம்பொருளால் தான் அளிக்க முடியும், அல்லது இன்னொரு புறப்படுத்துத்தான் அளிக்க முடியும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே இறந்த காலத்திற்கு எங்களுக்கு துணை தேவையில்லை என்று நீங்கள் தப்பு கணக்கு போட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் அந்த வைப்பு கணக்கு அங்கு இருக்கின்றது. ஆகவே அந்த இறைவனின் துணை எங்களுக்கு அங்கும் தேவைப்படுகின்றது. நிகழ்காலத்தில் ஏன் எங்களுக்கு இறைவனின் துணை தேவைப்படுகின்றது என்றால், நாங்கள் இறையை நாடி எங்களுடைய உலகியல் மாயைக்குள் கூடுதலாக சிக்காமல் அந்த மாயையிலிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த மாயையிலிருந்து முற்றாக வெளிப்பட முடியாது. அந்த மாயையை வைத்துத்தான் நாங்கள் இவற்றையெல்லாம் தீர்த்து முடிக்கலாம், இந்த வினைக்கணக்குகளை என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இறை துணை நிகழ்காலத்திலும் நிறைய தேவை. அதற்கு மேலாக பார்த்தீங்கள் என்றால் எதிர்காலத்திலும் இறை துணை தேவை. ஏனென்றால் இந்த நிகழ்காலத்திலிருந்து எங்களுடன் ஒருவரும் பயணிக்கப் போவதில்லை. ஆகவே இது ஒரு வாழ்க்கை என்பது, மரணம் என்பது ஒரு பயங்கரம். அதற்கு பின் என்ன நடக்குமோ ஒருவருக்கும் தெரியாது. ஆகவே தான் இடம் தூலமாகவும் காலம் சூட்சுமமாகவும் இருக்கின்றது. சைவ சித்தாந்தம் அது திட்டவட்டமாக சொல்கின்றது. நாங்கள் காலத்துக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த நிலையில் முக்காலத்துக்கும் எங்களுக்கு துணை தேவை என்று சிந்திக்கும் நிலையில் அந்த துணையை தரக்கூடியவன் பரம்பொருள் ஒருவன். ஆனால் எங்களுடைய சாதனையில், எங்களுடைய கிரியா பயிற்சியில் சத்குருவும் எங்களுக்கு அதற்கு துணை நிற்கின்றார். அந்த பரம்பொருளின் திருவடிக்கு எங்களை கூட்டி செல்வதற்கு, அதன் பின் பரம்பொருள் நினைத்தால்தான் எங்களுக்கு வீடு பேறு. ஆகவே இந்த கருத்தை, அந்த அன்பருடைய கேள்வியை வைத்து சிறிது தூரம் உங்களை உள்ளே எடுத்து சென்று விட்டேன். ஆகவே இந்த கேள்வியல் மூலம் இவற்றிற்கு நாங்கள் இன்று பதில் கண்டிருக்கின்றோம் பாபாஜியின் அருளினால். இந்த அளவில் இந்த சத்சங்கத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வந்து இந்த கேள்வி பதில்களுக்கு உங்களுடைய கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நம.
நாங்கள் லேப்டாப்பில் இந்த சத்சங்கத்தை பார்த்து கொண்டிருந்தோம். தற்பொழுது பாபா நின்று விட்டது. இருந்தாலும் பாபாஜியின் கிருபையால் மொபைல் போனில் அதை தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய சத்சங்கத்தின் சாராம்சத்தை சுருக்கமாக பார்ப்போமானால், முதலாவதாக அன்பை வைத்திருப்பது பற்றிய கேள்விக்குரிய பதில், அன்பு அருளாக மாற வேண்டும் என்றும் அந்த அன்பு அருளாக மாற படிப்படியாகத்தான் முடியும் என்பதை பற்றி சிறப்பான விளக்கத்துடன் அந்த கேள்விக்கு சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அடுத்து, பரம்பொருள் தம்முடன் இருப்பதை ஏன் உணர முடியவில்லை என்ற கேள்வி. அதற்கும் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்கள் கொண்டு சிறந்த உதாரணம் மூலம் சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அலைகள் அடிக்கும் போது திரை தெரியாது, அலைகள் ஓய்ந்தால்தான் திரை தெரிவது போல நமது மனம் ஓய்வு நிலைக்கு வர வேண்டும் என்பது பற்றிய சிறந்த விளக்கத்துடன் அந்த கேள்விக்கு சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அடுத்து மூன்றாவது கேள்வி, ஏன் நிறை நிலையை எட்ட வேண்டும் என்பது பற்றி. நிறைநிலை நிச்சயமாக எங்களுக்கு தேவை என்ற விளக்கம் குறிப்பாக சிறப்பாக தரப்பட்டது. அடுத்து நான்காவது கேள்வி, நாங்கள் வியாபகமாகலாமா. அதற்கும் இறைவன் அறிவிப்பின் மூலம்தான் வியாபகம் ஆகலாம் என்பது பற்றிய விளக்கம் தரப்பட்டது. இறுதியாக குடும்பத்தில் இருந்து சாதனைகள் செய்வதை பற்றி அதற்கும் மிக சிறந்த விளக்கம் தரப்பட்டது. இன்றைய சற்சங்கம் 5 கேள்விகளுக்கும் சிறந்த முறையில் விளக்கம் தரப்பட்டு சாதனைகளுடைய அறிவு நிலைகள் மேலும் வளர்ந்து சற்சங்கங்களை மேலும் கூட்டுவதற்கு சிறந்த சற்சங்கமாக அமைந்தது. நன்றி. ஓம் கிரியா பவாய நமோ. ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பவாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, உங்களுடைய கருத்து சுருக்கத்திற்கு மேலதிகமாகவும் சாதகர்களுக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
பாபாஜியினுடைய திருவருளால நல்ல ஒரு அன்பர் நல்ல அருமையான கேள்வி அனுபவபூர்வமான கேள்விகளை கேட்டு இந்த சத்சங்கத்தை சிறப்பாக அவருடைய அருளால நடத்தி வச்சிருக்காரு. நல்ல கேள்வி, இப்படிதான் கேட்கணும். இதுதான் சைவ சித்தாந்தம் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு பாபாஜி இப்படிதான் நமக்கு உதவி செய்வாரு. அவருக்கு மட்டும் இல்ல, அவரால் எல்லாருக்கும் கிடைச்ச உதவி. ஒளிமறைவுகளாக கேட்கணும், நிறைய இருக்கணும் கேள்விகள். அது யாரு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது உங்களுக்கு கொஞ்சமா பயன்பட்டாலும் பிறருக்கு அதிகமா பயன்படும். அந்த வகையில கேள்விகள் தான் அருமையான கேள்வி. அதுக்கு கொடுத்த சைவ சித்தாந்த முறைப்படி கொடுத்த பதில் ரொம்ப அருமையான பதில். சைவ சித்தாந்தம் அது நேரா வந்துடல, பாபாஜி நமக்கு அவங்க மூலியமா நமக்கு கிடைக்குது. அவரு கொடுத்தாதான் அது திருவருள். நம்மளதுதான் இருள் தான், அவர் மூலியமா வந்தாதான் நமக்கு திருவருள். அந்த வகையில இன்னைக்கு கிடைச்ச பதில் வந்து அருமையான பதில், ரொம்ப ரொம்ப அருமையான பதில். இது இன்னும் நீங்க நல்லா நீங்க இன்னும் சிந்தனையில போட்டு போட்டு பாருங்க. அப்படியே ஒரு கேள்வி எழுதுங்க, இன்னும் நிறைய கேளுங்க, நிறைய பதில் பாபாஜி எப்படியோ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த வகையில இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பான ஒரு பதில்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். எக்காலத்துக்கு அதான் நடக்க போகுது. எந்த அறிவு என்ன, நம்ம அறிவு 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 அறிவுன்னு எவ்வளோ அறிவை நம்ம சிந்தா பண்ணாலும் உண்மை நிலை என்பது இதுதான். இது சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் சைவ சித்தாந்தத்து தான் ஒஸ்தி என்றதுக்கு நான் சொல்ல வரல, முடிவு அதுதான். இதை எல்லா ஆராய்ச்சியாளர்களும் அருளாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அது உள்ள போய் வந்துட்டாங்க, அருளாளர்களுக்கு தான் சொல்லி வச்சுட்டாங்க. அந்த வகையில ரொம்ப சிறப்பான ஒரு பதில இன்னைக்கு பாபாஜியுடைய திருவருளால நமக்கு கிடைச்சது. அதை பின்பற்றி இன்னும் எல்லாரும் சிறப்பாக வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கு சாதனா பண்ணி முன்னேறி போறதுக்கு வேண்டிகள பாபாஜி கிட்ட திருவருளை கேட்டு இன்னும் முன்னேறுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அருமையாக சைவ சித்தாந்த முறைப்படி அந்த சுருக்கத்தை மக்களுக்கு வைராக்கியம் பூணுவதற்காக சொன்னது போல் கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.